ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறவர். நாம் நினைப்பதை பார்க்கிலும் எதிர்பார்ப்பதை பார்க்கிலும் விசேஷித்த நன்மைகளை நமக்கு கொடுக்கிறவர். இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் நமக்குள் செய்யும் பெரிய காரியத்தை நாம் அறிவோம். ஜெபத்துடனே கேளுங்கள், கர்த்தருடைய நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கர்த்தர் கொடுத்திருக்கிறதான இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 50-51 50வது வசனத்தை மட்டும் வாசிப்போம், பின்பு 51 வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிப்போம்.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக அத்திமரத்தின் கீழே
உன்னை
கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா
விசுவாசிக்கிறாய்,
இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார்.
இதுதான் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்த காரியம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மையான காரியங்கள், பெரிதான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அப்ப நம்முடைய ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமேன். சின்ன சின்ன காரியங்கள் கிடையாது, பெரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு லெவல் அப்படி கண்டென்ட் ஆகி நம்ம நிக்கணும்னு கர்த்தர் விரும்பல. ஒரு லெவல்ல ஒருவேளை நீங்கள் ஒரு பெரிய மனுஷனாவே மாறி இருக்கலாம், பெரிய சேலரி வாங்கலாம், பெரிய வீடு இருக்கலாம், பெரிய வசதி இருக்கலாம், பெரிய ஆரோக்கிய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கலாம், எல்லாமே பெருசா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இது இல்ல, இதை விட இன்னும் பெருசுன்றார். ஆமென். உங்களுக்கு சில விஷயம் பெரிதா இருக்கலாம், நீங்க ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய இருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, இது பெரிய ஆள் சொல்லி நீ திருப்தியா உட்கார்ந்துடாத, இதை விட பெரிதானவைகளை நீ காண்பாய். அப்ப நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவருடைய இருதயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த விஷயத்திலுமே அவர் போதுன்னு ஒரு கண்டென்ட் ஆகிற ஒரு மைண்ட் அவருக்கு கிடையவே கிடையாது. நமக்கு அவர் செய்கிறதுலையும் சரி, நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறதுலையும் சரி, ரெண்டுலையுமே சரி, நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறதுல கூட போதுன்னு ஒருபோது நமக்கு சொல்றது கிடையாது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டுனர், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டுனர். அப்போ நம்ம வாழ்க்கையிலே பரிசுத்த வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்ம செய்ய வேண்டிய காரியத்திலையும் இன்னும் நீ அதிகமா செய்கிறார். அதே போல அவருடைய காரியத்தில் அவர் என்ன சொல்லுகிறார், நான் உனக்கு இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு லிமிட் வைக்க மாட்டேன், இதிலும் பெரிதானவைகளை உனக்கு நான் செய்வேங்கிறேன். அப்ப நம்மளையும் அதிகமா செய்ய சொல்றாரு, அவரும் அதிகமா செய்வ நமக்கு ப்ராமிஸ் பண்றாரு. அப்ப நம்முடைய ஆண்டவருடைய காரியம் பெரிய காரியங்கள். நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவரை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அவரை குறித்த ஒரு பெரிய காரியம் இருக்க வேண்டும். கடந்த வாரம் ஈவினிங் சர்வீஸ் ஒரு காரியத்தை சொன்னேன், அதை இப்ப உங்களுக்கு சொல்றேன். பெரியவர், நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவரிடத்தில் பெரிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். வில்லியம் கேரி என்று சொல்லி ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன், ஒரு சிறந்த பரிசுத்தவான், அவர் என்றைக்குமே ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருப்பாராம். தன்னை சுற்றிலும் இருக்கிறவரிடத்தில் கர்த்தரிடத்திலே பெரிய காரியங்களை எதிர்பார், கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய் அப்படின்னு. கர்த்தரிடத்தில் என்னைக்குமே பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணும், கர்த்தருக்காய் என்னைக்குமே பெரிய காரியத்தை நீ செய்யணும்னு வார். ஏன் என்று கேட்டால், கர்த்தர் பெரியவர், அதனால நீ என்னைக்குமே சின்ன காரியம் செய்யக்கூடாது, பெரிய காரியத்தை அவருக்கு செய்யணும், பெரிதாக நீ அவர்கிட்ட எதிர்பார்க்கணும். இப்படி சொன்னாரே, அவருடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தைக்கு, அவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் சாட்சியாகவே வாழ்ந்து காண்பித்தார். அவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலே இங்கிலாந்து தேசத்திலே பிறந்தவர். மிக ஏழ்மையான குடும்பம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு மிக ஏழ்மையான நிலைமை. அவருடைய பிழைப்புக்கே சின்ன பையனா இருக்கிற காலத்திலேயே அவர் தான் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டார். சின்ன பையனா இருக்கும் பொழுதே, அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு அவ்வளவு வறுமை. அதனால சின்ன பையனா இருக்கும் பொழுதே வேற எதுவும் தெரியாது, செருப்பு தைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்டு அவர் ஒரு செருப்பு கடை வைக்கல, மரத்தடியில் உட்கார்ந்து கிழிஞ்ச செருப்பை தைக்க கொண்டு வராங்களே அவங்களுக்கு தைச்சு தைச்சு கொடுத்துட்டு இருந்தார். மரத்தடியிலே உட்கார்ந்து செருப்பு தைக்கிற ஒரு வேலை அவருக்கு சின்ன பையனா இருக்கும் பொழுது அப்படி பிழைக்க ஆரம்பித்தார். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த சின்ன வயசா இருக்கும் பொழுதே அவரை ரட்சித்தார். ரட்சித்த உடனே கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்யணும்னு அவருக்கு ஆசை வந்துச்சு. ஆனா அவருடைய வாழ்க்கை தரம் பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து மரத்தடியில் உட்கார்ந்து செருப்பு தைக்கிறதா அவருடைய ஸ்டேட்டஸ், அதான் அவருடைய நிலைமை. அந்த நிலைமையில் இருக்கும் பொழுது அவருடைய இருதயத்தில் கர்த்தருக்காக நாம் பெரிய காரியத்தை செய்யணும். ஆள் தான் சாதாரண ஆள், ஆனா அவருடைய மைண்ட் சாதாரணமா இல்ல, கர்த்தருக்கு பெரிய காரியத்தை சிந்திச்சு. இன்னைக்கு சொல்றேன், நீங்க ஒரு சாதாரண ஆளா இருக்கலாம், உங்க மைண்ட் சாதாரணமா இருக்கக்கூடாது. ஆமென். இப்ப இருக்கிற வாழ்க்கை தரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சிந்திக்க கூடாது, கர்த்தருடைய சிந்தைக்கு ஏத்த மாதிரி நீங்க சிந்திக்க தெரியும். ஆமேன். இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை தரத்தின்படியே வச்சுட்டு நீங்க நான் இவ்வளவுதான் இப்படிதான் இதுக்கு மேல அவ்வளவு அப்படி இல்ல, உங்களை இன்னைக்கு இருக்கிற தரத்தின்படி உங்களை நீங்க கணக்கிடாதீங்க, இன்றைக்கு இருக்கிற காரியத்தின்படி உங்களை சிந்திக்காதீங்க. உங்கள் ஆண்டவர் உங்களை குறித்து வேதத்தில் எப்படி சிந்தனை வைத்திருக்கிறார் என்பதை எல்லாம் கொட்டி வச்சிருக்கிறார், அதன்படி நீங்க சிந்திக்க தெரியணும், அதன்படி நீங்க யோசிக்க தெரியணும். என்னை குறித்து என் ஆண்டவர் எப்படி சிந்திக்கிறார், எப்படி சிந்திக்கிறார், பைபிள் படிச்சு உங்களுக்கு தெரியும். என்னை குறித்து என் ஆண்டவர் எப்படி சிந்திக்கிறார், இன்னும் பெரிய காரியத்தை எனக்கு செய்ய வேண்டும் என்று என் ஆண்டவர் என்னை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அதான் உண்மை. நான் இன்னும் கீழே போகணுன்றதல்ல, நான் இன்னும் என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்யணும், இன்னும் எனக்கு பெரிய காரியத்தை செய்யணும் என் ஆண்டவர் சிந்திக்கிறார். அதைத்தான் இங்கே சொல்றார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய்னு சொல்றார். ஆகையினால் என் ஆண்டவர் என்னை குறித்து எதை சிந்திக்கிறாரோ அதையே நானும் சிந்திக்கணும். என் ஆண்டவர் எதை குறித்து என்னை குறித்து எப்படி பேசுகிறாரோ அதைத்தான் நானும் பேசணும். என் ஆண்டவர் என்னை குறித்து என்ன தரிசனம் வைத்திருக்கிறாரோ அந்த தரிசனத்துல தான் நானும் போக வேண்டுமே தவிர, என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை தரத்தை வைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சிந்தித்து அதிலேயே நம்ம ஒரு கண்டென்ட் ஆகி அதிலேயே நம்ம வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடாது. இதுதான் எனக்கு நியமிக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம முடித்துக் கொள்ளக்கூடாது. அப்ப நம்மை குறித்து நம்முடைய ஆண்டவருக்கு பெரிய காரியம் இருக்கிறது. அப்ப அந்த வில்லியம் கேருடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கை தரம் அடிமட்டத்தில் இருந்தது, ஆனால் அவருடைய சிந்தையோ கர்த்தரோடு இசைந்திருந்தது. ஆகையினால் அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அந்த காலத்திலிருந்தே அதே சிந்தனையில் இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவருடைய சபையில் ஒரு மிஷனரி கன்வென்ஷன் நடந்தது. அப்படி அந்த மிஷனரி கன்வென்ஷனிலே உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேசங்களை குறித்தும் அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு தேசம் உலகத்தில் இப்படியா இருக்கிறது என்று சொல்லி அந்த தேசங்களின் நிலைமைகளை குறித்து பிரசங்கிச்சாங்க. அப்பொழுது இந்தியாவை குறித்து சொன்னாங்க, இந்தியா ஒரு இருண்டு போன ஒரு தேசம், ஜனங்கள் பாவத்திலும் பாரம்பரியத்திலும் விக்கிர ஆராதனையிலும் தில்லி சூனியங்களிலும் மாந்திரிகத்திலும் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள், அதிகமான பாரம்பரியமான பழக்க வழக்கங்களை உடைய ஜனங்கள், அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சீக்கிரம் கொண்டு போக முடியாது, அந்த ஜனங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, கடினமான ஜனங்கள், அவங்க எதையுமே விசுவாசிக்க மாட்டாங்க, அவங்களுடைய கருத்திலே ரொம்ப உறுதியாய் நிற்கக்கூடிய ஜனங்கள், அந்த தேசமே இருண்ட ஒரு தேசம், கர்த்தர் இல்லாத ஒரு தேசம். இந்த தேசத்திற்கு யார் துணிந்து போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு கேட்டான். அந்த தேசம், இந்த தேசத்தின் நிலைமை கேள்விப்பட்டவன யாருமே அதற்கு துணிந்து ஊழியம் செய்யறதுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. அந்த சின்ன பையனா அந்த வில்லியம் கேரி எழுந்து நின்று கையை உயர்த்தினார். அந்த இருண்ட தேசத்திற்கு நான் போறேன். அவர் ஒரு சின்ன பையன்தான், ஆனா அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய தரிசனம் இருந்துச்சு. அந்த கடினமான தேசத்துக்கு நான் போறேன், தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த கூட்டம் முடிஞ்சது. அவர் இருதயத்திலே கர்த்தர் விதைத்த அந்த தரிசனம், அந்த பாரம் ஆழமாய் விழுந்தது. உடனே ஒரு வேர்ல்டு மேப் ஒன்று வாங்கினார், அதில் இந்திய தேசத்தை கோடிட்டு அதை கலர் பண்ணார். கலர் பண்ணி அந்த அவர் வேலையை செய்கிறதான அந்த மரத்தடியிலே அதை ஒட்டி வைத்தார். ஒட்டி வைத்துட்டு செருப்பு தைக்கிற நேரத்தில் எல்லாம் இந்திய தேசத்தை பார்த்து பார்த்து அந்த படத்தை பார்த்து பார்த்து ஆண்டவரே இந்த தேசத்தை ரட்சியும், இந்த தேசத்தை ரட்சியும். அவர் பிறந்தது இங்கிலாந்துல, அவர் இருந்தது இங்கிலாந்துல, ஆனா அங்கிருந்து கொண்டே ஆண்டவரே இந்த தேசத்தை ரட்சியும், இந்த தேசத்தை ரட்சியும். கர்த்தரிடத்தில் அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். நாட்கள் கடந்தது, மாதங்கள் கடந்தது, வருடங்கள் கடந்தது. வாலிப பிராயத்தில் வந்தார், ஆனால் அவருக்குள் இருந்த தரிசனம் மட்டும் குறையவே இல்லை. அந்த தரிசனம் குறையவே இல்லை, தொடர்ந்து அந்த பற்றி கொண்டிருந்தது. பின்பு மிஷினரியாக ஊழியத்திற்காக அழைப்புக்கு தெரிந்து கொள்கிற ஒரு நேரம் வந்தபொழுது இவர் அதற்கு தன்னை அர்ப்பணித்து இந்திய தேசத்துக்கு வந்தார். இந்திய தேசத்தில் வந்து பார்க்கும் பொழுது இந்திய தேசம் மிக மோசமான பாரம்பரியத்தில் இருந்தது. அதில் இன்றைக்கு சொல்கிற இந்தியன் ஹிஸ்டரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வில்லியம் கேரிக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. இந்திய சரித்திரத்திலேயே அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. இந்திய தேசத்தில் குறிப்பாக வட மாநிலங்கள் எல்லாம் பார்த்த காரியங்கள் அவர் பெரிய அதிர்ச்சி உண்டாக்குச்சு. சதி அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது தெரியுமோ தெரியல, தெரியுமா? போவாஸ்க்கு தெரியுது, படிச்சிருக்கிறான். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, கணவன் இறந்து விட்டால் அந்த கணவனை எரிக்கும் பொழுது அந்த மனைவியும் கொண்டு போய் அதில் தள்ளிடுவாங்க, தள்ளி அவளை உயிரோடு எரிச்சிடுவாங்க. இப்படிப்பட்ட பயங்கரமான மோசமான பழக்க வழக்கங்கள்லாம் இந்தியாவில் இருந்துச்சு. உயிரோடு தள்ளி எல்லாரும் அந்த வேடிக்கை பார்த்து, அந்த ஒரே வேடிக்கை பார்க்க அந்த பெண்ணையும் கொண்டு போய் உள்ள தள்ளி எரிச்சிடுவாங்க. இப்படிப்பட்ட பயங்கரங்கள் எல்லாம் கண்ணு முன்னால் நடந்துச்சு. அதை அரசாங்கம் கேட்கல, ஜனங்க கேட்கல, அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாம நடந்துச்சு. அதற்கு விரோதமாய் குரல் கொடுத்தார், இப்படிப்பட்ட காரியம் செய்யக்கூடாது என்று சொல்லி. அதற்கு விரோதமாய் எங்கிருந்தோ வந்தவர் இங்கிலாந்து வந்து இங்கே அதற்காக செயல்பட்டார். கலாச்சாரங்களிலே மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பிரயாசப்பட்டார். இந்தியாவிலே தங்கியிருந்து பெங்காலிலிருந்து வங்காள மொழியை ஃபர்ஸ்ட் கற்றுக்கொண்டார். பின்பு தேசத்திலே ஒவ்வொரு மாநிலங்களிலும் சென்று பல மொழிகளை கற்றுக்கொண்டார். சொன்னான், நீங்க நம்ப மாட்டீங்க, 40 மொழிகளிலே அவர் ஸ்காலரா இருந்தார். ஒரே ஆள் மனுஷன், 40 மொழிகளிலே ஸ்காலரா இருந்தார். அவர் இந்தியாவில் அவர் இருந்த நாட்களில் 40 இந்திய மொழிகளில் வேதாகமத்தின் ஒரு பகுதியாகிலும் அவர் மொழிபெயர்த்து கொடுத்தார். 40 மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணார் பைபிளை. அந்த அளவுக்கு அவருக்கு புலமை இருந்தது. 40 மொழிகளிலே தேறினவராக இருந்தார். வெள்ளைக்காரர்கள் அரசியல் அரசாங்க அதிகாரிகள் பெரிய ஆட்கள் இந்தியாவுக்கு வரும்பொழுது ஒவ்வொரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டுக்கு போகும்பொழுது அங்க இருக்கிற ரீஜனல் லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியாது. இந்த வில்லியம் கேரியை தான் நம்பியிருந்தாங்க. இவர் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போது இவர் கூட்டிட்டு போவாங்க. அந்தந்த ஸ்டேட்ல இவர் தான் டிரான்ஸ்லேட்டர் இருந்தார். தமிழ்நாட்டுக்கு வந்தா இவர் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவார். பெங்காலுக்கு போனா வங்காள மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். ஆந்திராவுக்கு போனா தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்ணுவார். ஒவ்வொரு இடத்துக்கு போகும் பொழுதும் அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணார். அரசாங்கம் அவரை கனப்படுத்தியது. பின்பு அரசாங்கம் அவருக்கு ஸ்டாம்ப், அவர் மறித்த பொழுது அவருக்கு ஸ்டாம்ப் வெளியிட்டு அவரை கனப்படுத்தினான். அந்த அளவுக்கு கனம் பெற்றவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையின் ஆரம்பம் பாத்தீங்கன்னா, செருப்பு தைக்கிற ஒரு சாதாரண ஒரு சிறுவனாய் ஆரம்பித்த வாழ்க்கை. அவருக்குள் இருந்த ஒரு தரிசனம் என்ன, ஆண்டவர் பெரியவர், அவருக்காக நான் பெரிய காரியங்களை எதிர்பார்க்க வேண்டும், அவருக்காக நான் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். என் ஆண்டவரிடத்தில் பெரிய காரியத்தை நான் எதிர்பார்க்கணும், என் ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்யணும். அந்த தரிசனம் அவருக்குள் பற்றி எறிந்ததினால் அப்படியே அவருடைய வாழ்க்கையும் அமைந்தது. ஆமென். அதனால இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இந்த வார்த்தை கேட்டுட்டு விட்டுட்டு போயிடாதீங்க. உங்க உள்ளத்தில் இது ஆழமா இருக்கணும். இப்ப இருக்கிறது என்னுடைய லைஃப் கிடையாது. இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது என்னுடைய லைஃப் கிடையாது. இது என்னுடைய டார்கெட் கிடையாது. இதிலும் பெரிதான ஒன்றை எனக்கு செய்ய போறார். இதிலும் பெரிதான ஒன்றை எனக்கு செய்ய போறார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், வாழ்க்கையின் எந்த காரியமா இருக்கட்டும், கர்த்தருடைய ஊழியத்திற்கு அடுத்த காரியமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இதை பார்க்கிலும் பெரிதான ஒன்றை என் கண்களால் நான் பார்க்க போகிறேன், நான் செய்ய போகிறேன், என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். இதுதான் உங்களுக்குள்ள இருக்கணும். இதை பார்க்கிலும் பெரிதான ஒன்றை கர்த்தர் செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்தில் கர்த்தர் இங்கு நாத்தானவேல் என்கிறதான ஒரு இளைஞனை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அவன். அவனை பார்த்து சொல்லுகிறார், அத்தி மரத்தின் கீழே நான் உன்னை கண்டேன் என்று சொன்னதனாலேயே விசுவாசிக்கிறாய்? இல்லப்பா, இதை பார்க்கிலும் பெரிதான ஒன்றை உனக்கு நான் காண்பிக்க போறேன். இதை விட பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்ய போறேன். என்ன பெரிய காரியம்? 51வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுக்கு சொன்னதை கர்த்தர் நமக்கும் வைத்திருக்கிறார். வாசிப்போம்.
பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
அந்த பெரிய காரியம் என்று இந்த இடத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பெரிய காரியம் உங்களுக்கு நடக்க போகிறது. எப்படி? வானம் திறக்கப்படுவதன் மூலமாக. ஆமென். வானம் திறக்கப்படும். வானம் திறந்திருக்கிறத நீ பார்த்த, தேவ தூதர்கள் மனுஷகுமாரனாகிய என்னிடத்திலிருந்து ஏறி போகிறதை பார்த்த, இறங்கி வருகிறதை பார்த்த, வானம் திறந்திருக்கிறதை நீ பார்ப்பேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய போகிற பெரிய காரியம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்காக கர்த்தர் வானங்களை திறக்க போகிறார். வானங்களை திறப்பார். வானங்களை திறந்து நமக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்றார். வேதத்திலே வானங்கள் திறந்த சம்பவங்கள் இருக்கிறது, பல இடத்துல இருக்கு. நான் சில விஷயங்களை உங்களுக்கு கர்த்தர் சொன்னபடி ஒரு மூன்று காரியங்களை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு சொல்ல போறேன். வானங்கள் திறக்கப்பட்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறது, எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து எப்படி நம்மை பெரியவர்களாய் மாற்றுகிறார் என்கிற காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. இப்பொழுது முதலாவது வானம் திறக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை நாத்தானுவேலுக்கு கர்த்தர் சொன்னது எப்படி நடக்குது என்பதை பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம்.
ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று
ஜெபம் பண்ணுகையில்
வானம் திறக்கப்பட்டது.
கவனிங்க, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், வானத்தை திறந்து பெரிய காரியங்களை உனக்கு நான் செய்யறேன். பெரிய காரியங்களை பார்ப்பது எப்படி? வானம் திறக்கப்படும், அதிலிருந்து பெரிய காரியம் உனக்கு நடக்கும். இங்கே இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்தானம் பெறுவதற்காக புறப்பட்டு வருகிறார். ஜனங்கள் எல்லாம் வரிசையாய் நின்று ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். இவரும் அந்த வரிசையில வந்து ஒரு சாதாரண மனுஷனை போல இந்த தேவகுமாரன் வந்து நிற்கிறாரு. எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, கடமை முடிஞ்சதில் நேர போயிட்டே இருந்துட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும் யாரும் செய்யாத ஒண்ணு செஞ்சார். எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க, இவர் மட்டும் யாரும் செய்யாத ஒண்ணு செஞ்சார். நின் அந்த கரையில ஏறின உடனே ஜெபம் பண்ணார். எல்லாம் கரையேறி அப்படி போயிட்டாங்க, நேரம் நடந்துட்டே இருந்தாங்க எல்லாரும். ஆனால் இவர் மட்டும் ஞானஸ்தானம் எடுத்துட்டு கரையில போய் ஏறிட்டார். தண்ணீர் மேல ஏறி போனவர் அப்படி நடந்து போயிடல, அங்க நின்று பிதாவை நோக்கி ஜெபித்தார். ஜெபிக்கும் பொழுது உடனே வானம் திறக்கப்பட்டது. என்ன ஜெபித்திருப்பார்? பிதாவே, நீர் எனக்கு சொன்னீர், நீ தேவகுமாரனாய் இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நீ ஒரு மனுஷகுமாரன், ஆகையினால எல்லா மனுஷர்களுக்கும் நான் நியமித்திருக்க காரியத்தை நீயும் உன் வாழ்க்கையிலே செய்ய வேண்டும். உலகத்தில் எல்லா மனுஷரும் நிறைவேற்ற வேண்டிய எல்லா நீதிகளையும் நீயும் உன் வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னீர், இதோ நான் நிறைவேற்றிவிட்டேன். உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு இதை 30வது ஆண்டில் வர வேண்டும் என்று சொன்னீர், இதோ வந்துவிட்டேன். இந்த 30வது வயதிலே எல்லாரையும் போல நீயும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொன்னீர், எடுத்துவிட்டேன். இனி உம்மை மகிமைப்படுத்துவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுதே வானம் அவருக்கு திறக்கப்பட்டு விட்டது. வானம் திறந்தவுடனே தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளஸிங். பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரப்பினார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், முதலாவது வானம் திறக்கப்படுகிற காரியம் என்னன்னு பார்க்கும் பொழுது, தேவ ஆவியானவர் நம்முடைய ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு வானம் திறக்கப்படுது. புரியுதுங்களா? எப்ப வானம் திறக்கப்படும்னா, நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு வானம் திறக்கப்படும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வேண்டார் வானத்தை திறந்து. அது எப்ப நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இயேசு கிறிஸ்துவை போல ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஜெபிக்கிறவனுக்கு தான் வானம் திறக்கும், ஜெபிக்காதவனுக்கு ஒருபோதும் வானம் திறக்க முடியாது. அப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வானத்தை திறக்கிறார். திறந்தவுடனே வானத்திலிருந்து நமக்கு என்ன வருகிறது? முதலாவது என்றால், அபிஷேகம் இறங்கி வருகிறது. இந்த உலகத்தில் நாம் பெற்றுக் கொள்ளுகிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அதைத்தான் பவுல் சொல்லும் பொழுது, அந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோங்க. சரீரம் என்பது மண்பாண்டம், மண்ணினால் உருவாக்கப்பட்ட சரீரம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து பவுல் சொல்லும் பொழுது பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். அப்ப தேவ பிள்ளைகள், இந்த நாட்களிலே நீங்கள் ஜெபித்து இந்த பொக்கிஷத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் பெற்றுக் கொள்ளணும். அபிஷேகம் என்பது ஒரு நாள் விஷயம் அல்ல. என்னைக்குமே சொல்றேன், நம்ம லைஃப்ல கர்த்தர் கொடுக்கிற ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் எதுவுமே ஒரு நாள் சமாச்சாரம் கிடையாது. அது ஒரு ப்ராசஸ். ரட்சிப்பு ஒரு நாள் விஷயம் கிடையாது. நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன் முடிஞ்சு போச்சு அப்படி அல்ல. நம்ம பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு நாள் ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் பாவ உலகத்திலே தொடர்ந்து நம்மை கர்த்தர் வாழ வைக்கிறார். இன்னும் பாவ உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ வைக்கிறார். மத்தேயு 10:22 சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப ரட்சிப்பு என்பது ஒரு துவக்கம், ஒரு முடிவு, ரெண்டு இருக்குது. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுகிறது ரட்சிப்பின் துவக்கம். இந்த உலகத்தை விட்டு மீட்கப்பட்டு பரலோகத்துக்கு போய் சேருகிறது ரட்சிப்பின் பூரணம். அப்ப கர்த்தர் ரட்சிப்பை, என்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அந்த ரட்சிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணணும், பாதுகாத்துக் கொள்ளணும். பெற்ற ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ளணும், பெற்ற பரிசுத்த வாழ்க்கை பாதுகாத்துக் கொள்ளணும், பெற்ற விடுதலையை பாதுகாத்துக் கொள்ளணும். அதுல நம்ம நிலைத்து இருக்கும் பொழுது, இந்த உலகத்திலே கர்த்தர் ரகசிய வருகை, அப்படி வருகை இருக்கும் பொழுது இந்த உலகத்தை விட்டு நாம் எடுத்துக் கொள்ளப்படுகிறோம். அல்லது நமக்கு மரணம் இந்த உலகத்தில் அதற்கு முன்பாய் சம்பவித்தால், அந்த மரண நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு நாம எடுத்துக் கொள்ளப்படுகிறோம். அப்ப நமக்கு ரட்சிப்பு என்பது ஒரு ப்ராசஸ். அதே போலதான் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பதும், ஒரு நாள் நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், இந்த டேட்ல நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், முடிஞ்சமான விஷயம் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் நம்முடைய அபிஷேகம் நமக்கு புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். புரிதல், அது புதுப்பிக்கப்படணும். வாசிச்சு பாருங்க, அப்போஸ்தல நடபடிகள் 4:31 வசனத்தை வாசிக்கலாம்.
அவர்கள் ஜெபம் பண்ணின போது,
அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது
அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது.
அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது.
அவர்கள் எல்லாரும்,
அவர்கள் எல்லாரும்
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு,
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு
தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள்.
தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இவங்கெல்லாம் யாரு? ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவங்க. இவங்கெல்லாம் யாரு? ஏற்கனவே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவங்க. ஏற்கனவே சபையா இருந்தார்கள். இவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஒரு தேவ பிள்ளைகள். இப்பொழுது சபைக்கு உபத்திரவம், பிரச்சனை வந்திருக்கிறது. அந்த சூழ்நிலையில பேதுருவையும் யோவானையும் அரஸ்ட் பண்ணி அவர்களை கடுமையாய் எச்சரித்து, இனி இந்த நாமத்தை குறித்து ஒருபோதும் பேசக்கூடாது என்று கடுமையாய் அவங்களை எச்சரித்து அனுப்பிவிட்டார்கள். அந்த செய்தியை கொண்டு வந்து சபையிலே பேதுருவும் யோவான் அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் பொழுது சபை உடனே ஜெபிக்க ஆரம்பித்தது. அதை நம்ம 28 படிக்க வேண்டாம். அதுக்கு முன்னால இருக்கிற வசனம் 25 ஒரு 7-8 வசனங்கள் தொடர்ந்து ஜபம், ஒரு நீண்ட ஜபம் செய்யறாங்க. இப்படி எல்லாம் எங்களுக்கு உபத்திரம் இருக்கிறது ஆண்டவரே என்று தங்கள் காரியங்களை குறித்து அவங்க ஜபிக்கிறாங்க. ஜபித்து முடிக்கும் பொழுது அவர்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் மீண்டும் வந்து நிரப்பினார். அப்படி என்ன அர்த்தம்? வானம் திறந்தது, தேவ ஆவியானவர் வல்லமையாய் வந்து அவங்களை மீண்டும் ஒரு அனாயிட்டிங் கொடுத்தார். அந்த அபிஷேகம் வந்த உடனே அவங்களுக்குள்ள வந்தது ஒரு தைரியம். தைரியமாய் போய் மறுபடியும் பிரசங்கிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அபிஷேகம் என்பது ஒரு நாள் விஷயம் கிடையாது. அபிஷேகத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் புதுப்பிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், பயம் வரக்கூடாது. இயேசு கிறிஸ்து எங்கேயுமே பயப்படாதீங்க 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 என்றார் இல்லையா. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீங்க, எதுக்குமே பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, எதுக்கும் கவலைப்படக்கூட பயப்படாதீங்க. காற்றும் கடலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 4:35-41 வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷரோடு ஒரு படகு பிரயாணம் போறார். கடல் கொந்தளிக்கிறது, சுழல் காற்று மோதி அடிக்கிறது, அலைகள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. சீஷங்க பயந்தாங்க, கலங்குனாங்க. ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது நமக்கு கவலை இல்லையா? நாங்க இயேசு கிறிஸ்து எழுந்தார், காற்றையும் கடலையும் அடத்தினார். அவங்கள பார்த்து கேட்டார், ஏன் பயப்பட்டீர்கள் இல்லையா? ஒரு கேள்வி கேட்டார், ஏன் பயப்பட்டீங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? எவ்வளவு ஒரு கொடிய சூழ்நிலை, கடல் கொந்தளிக்கிறது, அலைகள் மோதி அடிக்கிறது, படகு கவிழ்ந்து போகக்கூடிய ஒரு அபாயகரமான நிலைமை இருக்கிறது. ஆனாலும் அவங்களுடைய பயத்தை இயேசு கிறிஸ்து அக்செப்ட் பண்ணல. நீங்க பயந்திருக்க கூடாது, ஏன் பயப்பட்டீங்கன்னு கேட்டாரு. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில பயமே வரக்கூடாது. ஆமென். கவலையே வரக்கூடாது, பயமே வரக்கூடாது. அதுதான் நம்ம உண்மையான ரட்சிப்புக்குள்ள நம்ம இருக்கிறதுக்கு அடையாளம். பயமே வரக்கூடாது, எதை குறித்து பயப்படவே கூடாது. சாத்தியமா? அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா சாத்தியம், பயப்படக்கூடாது. என்ன சூழ்நிலை வந்தாலும் பயப்படக்கூடாது. பயம் ஏன் வருது தெரியுமா? அபிஷேகம் குறையும் பொழுது பயம் வரும். தெரியுமா? அபிஷேகம் குறையும் பொழுது பயம் வரும். ஒரு தேவ பிள்ளைக்கு ஏன் பயம் வருதுன்னா, போதுமான அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா உங்களுக்கு பயம் வரும். முதல் சபை வல்லமையாய் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சது. ஆரம்பத்தில் அவர்களை கொண்டு 3,000-5,000 கத்தர் ரட்சித்தார். ஒரு பிரசங்கத்தில் பேதுருவின் முதல் பிரசங்கத்தில் 3,000, அடுத்தது பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலர் 3 பிறவி சப்பானியை தூக்கிவிட்ட உடனே 5,000 ரட்சிக்கப்பட்டாங்க. இதை பார்த்த உடனே அங்கிருந்த ஆசாரியர்களுக்கு பயம் வந்துச்சு, யூதர்களுக்கு பயம் வந்துச்சு. ஐயோ, இவங்களை விட்டா இவங்க இப்படியே பெருகிடுவாங்களே, அவங்களுக்கு பயம் வந்துச்சு. நம்மளை பண்ணிட்டு மற்றவங்க தான் பயப்படணும், அவங்களுக்கு பயம் வந்துச்சு. கடைசியில் பார்த்தா இவங்களை விட்டா எங்கேயோ போயிடுவாங்க. உடனே கவர்மெண்ட் லெவல் ஆக்ஷன் எடுக்க பார்த்தாங்க, பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க, கொண்டு போனாங்க. ஆனாலும் அவங்களை தண்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு முடியல, அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா ஜனங்கள் அவங்க பக்கம் திரும்பிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பயம், இவங்களை அரெஸ்ட் பண்ண பெரிய பிரச்சனை வந்துடும். கொண்டு போனாங்க, தண்டிக்க முடியல, எச்சரிச்சாங்க, இந்த நாமத்தை பத்தி பேசாத, வேண்டாம், பயமுறுத்தி அனுப்புனாங்க. உள்ள வந்த அந்த சாட்சியை பேதுருவும் யோவானும் ரொம்ப கேஷுவலா தான் சொன்னாங்க. ஆனா சொன்ன உடனே சபையாருக்கு பயம் வந்துருச்சு, சபையாருக்கு பயம் வந்துருச்சு. அந்த ஜபத்தை பார்த்தாலே தெரியும் அவங்க எப்படி பயந்து ஜபிச்சாங்க. அதை வாசிக்க வேணாம் நினைச்சேன், கடைசியில் வாசிக்க வேண்டிய அவசியம் இருக்கும் போல இருக்கு. வாசிப்போம் அப்போஸ்தலர் 4:24 வாசிக்கலாம்.
அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு,
இந்த சாட்சி அவங்க சொன்ன சாட்சியை வந்து கேட்டு ஒருமனப்பட்டு
தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர், புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருத காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும், தேவரே உம்முடைய தாசனாய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே, அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோது பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து விஞ்ஞானிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலும் என்றார்கள்.
அவங்க பயமுறுத்தல்களை நீர் கவனியும். அப்ப அந்த பயமுறுத்தல் இவங்களையும் அஃபெக்ட் பண்ணிடுச்சு. அந்த பயமுறுத்தல் நீர் கவனியும். கர்த்தரை பார்த்து சொன்னாங்க, நாங்க கவனிச்ச ஆண்டவரே நீங்களும் அதை கொஞ்சம் கவனியுங்க. கர்த்தரை போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அந்த பயமுறுத்தலை தேவரீர் கவனி, ஜெபிச்சதுதான், வானம் திறக்கப்பட்டது, அபிஷேகம் இறங்கி வந்தது. அவர்கள் தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய குடும்பத்தை குறித்து, தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, எதை குறித்தும் ஒரு தேவ பிள்ளைக்கு பயம் வரக்கூடாது. ஆமென். பயம் வரக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஜெபத்தை அதிகரியுங்கள், உங்கள் அபிஷேகத்தை அதிகரியுங்கள். ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு வானத்தை திறக்கிறார். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் மேல் அபிஷேகத்தை வரிசிக்க பண்ணுகிறார். ஜெபிக்கும் பொழுது கிடைக்கிற அந்த வல்லமையான நிறைவான அபிஷேகம் வாழ்க்கையில் வரும்பொழுது பயத்தை வேரோடு அது பிடுங்கி எடுத்துவிடும். அப்ப உங்களுக்கு பயம் நமக்கு வருது, நாம் அபிஷேகத்தில் இன்னும் நாம் அதிகரிக்க வேண்டும் என்கிறதுதான் காரணம். ஆமென். புரியுதா உங்களுக்கு? பயம் வருதுன்னா நான் இன்னும் அபிஷேகத்தை இன்னும் அதிகரிக்கணும், அதுல கொஞ்சம் குறைவா இருக்கிறேன், அதனாலதான் எனக்கு பயம் வருது, அதுதான் ரீசன். அப்போ உங்கள் ஜெபத்தை அதிகரித்தால் வானம் திறக்கும். வானம் திறக்கும் பொழுது அபிஷேக நிறைவாக ஊற்றப்படும். அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது பயமே உங்களை விட்டு போய்விடும். அதனால ஃபர்ஸ்ட் நமக்கு கர்த்தர் கொடுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கிறது, ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் அனாயிட்டிங்க கர்த்தர் நமக்கு நிறைவாக கொடுக்கிறார். அபிஷேகத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நிரம்பி இருக்கணும். சும்மா நம்ம நானும் கொஞ்சம் அந்நிய பாஷை பேசணும் இருக்க கூடாது. ஆவி நிறைவு உங்களுக்குள்ள இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரால் நீங்க நிறைஞ்சிருக்கணும். அந்த நிறைவை பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும் ஓயக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை ஓயக்கூடாது. நிறைவான அபிஷேகத்தை உடையவராக இருக்கணும். அதுக்கு கர்த்தர் வானத்தை திறந்து நான் கொடுப்பேங்கிறார். எப்போ? ஜெபிக்கும் போது. ஃபர்ஸ்ட் காரிய வானம் திறக்கப்படும் பொழுது நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகி அபிஷேகம் கொடுக்கப்பட்டு பயத்திலிருந்து நாம் விடுதலை செய்யப்படுகிறோம். இரண்டாவது, மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:10 வாசிக்கலாம். மல்கியா 3:10.
என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி,
என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி
தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனால்
என்னை சோதித்து பாருங்கள் என்று
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகமட்டும் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்கிறார். அடுத்தது வானத்தை திறக்கிறார். வானத்தில் ஜன்னலை திறக்கிறார். அந்த ஜன்னலை திறந்தாலே அந்த ஆசீர்வாதம் நமக்கு இடம் கொள்ளாமல் போயிடும். அவ கதவு திறந்த என்ன ஆகிறது? கர்த்தர் ஜன்னலை திறந்தாலே நம்மளால தாங்கிக்க முடியாதான். வானத்தின் பலகணிகளை திறப்பேன், அது திறந்தாலே உனக்கு இடமே கொள்ளாதுங்கிறார். நான் கொடுக்கறதுனால வச்சுக்க முடியாதுன்ற, அப்படி ஆசீர்வதிப்பேன். இங்க என்ன கர்த்தர் சொல்லுகிறார்? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசம பாகங்களை கொண்டு வாங்க. நான் என்னைக்குமே டோட்டலா பிப்ளிக்கலா தான் நான் சொல்றேன் எல்லா விஷயத்தையும். தசம பாகத்தை குறித்து மன்னிங்க, இதுவரைக்கும் என்னமோ கேட்டிருப்பீங்க, அதை பத்தி எனக்கு காரியம் கிடையாது. நம்ம சபையில நான் சொல்றது இன்னைக்கு ஒரே பிரச்சனை தான். தசம பாகம் என்பது பழைய ஏற்பாட்டு சட்டம், புதிய ஏற்பாட்டிலே அது சட்டம் அல்ல. புதிய ஏற்பாட்டிலே அது சட்டம் அல்ல, பழைய ஏற்பாட்டிலே அது கட்டளை. கொடுத்துதாகணும், கொடுக்கலன்னா சாபம். பழைய ஏற்பாட்டில் கொடுத்துதாகணும், கொடுக்கலன்னா சாபம். பெரிய பணக்காரனா இருந்தாலும் அவன் 1/10 தான் கொடுக்கணும். ரொம்ப ஏழ்மையான மனுஷனா இருந்தாலும் அவனும் கண்டிப்பா 1/10 கொடுத்தாகணும். இது பழைய ஏற்பாட்டில் சட்டம். நிறைய இருக்குதுன்றதுக்காக அவன் 10%க்கு மேல கொடுக்கறதுக்கு அவனுக்கு அனுமதி கிடையாது. குறைவா இருக்கிறதுனால அவன் 9% கொடுக்கறதுக்கு அவனுக்கு அனுமதி கிடையாது. யாரா இருந்தாலும் 10% கட்டாயம் கொடுக்கணும். இது சட்டம், பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய கட்டளை. புதிய ஏற்பாட்டை பொறுத்த மட்டிலே கர்த்தர் இதை ஒரு கட்டளையாக வைக்கவில்லை. அதையும் செய்ய வேண்டும், இதையும் விடாதிருக்க வேண்டும் அப்படின்னு பட்டுப்படாம சொன்னார். புரியுதா? அதையும் செய்ய வேண்டும், இதையும் விடாதிருக்க வேண்டும், அப்படி பட்டுப்படாம தான் சொன்னார். தவிர இதை வந்து ஒரு கட்டளையா கர்த்தர் சொல்லல. புதிய ஏற்பாட்டை பொறுத்த மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் லிபர்ட்டி. அப்போ அப்படி சொல்லல, கட்டாயம் நீ கொடுத்துக்கலன்னா உனக்கு சாபம் அப்படின்னு கர்த்தர் ஒருபோதும் சொல்லல. அப்படி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அது தவறு. தசம்பம் கொடுக்கலன்னு சாபம் வரும்னு யாரும் பயமுறுத்தி இருந்தாங்கன்னா அது தப்பு, அது உண்மை கிடையாது. புதிய ஏற்பாட்டை பொறுத்த மட்டிலே கர்த்தர் தசம பாகத்தை கொடுத்து என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கர்த்தர் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். 9% கொடுத்தாலும் தவறல்ல, அல்லது 1% கொடுத்தாலும் தவறல்ல, அல்லது 11% கொடுத்தாலும் தவறல்ல, அல்லது 99% கொடுத்தாலும் தவறல்ல. புரியுதுல? ஒன்னு 1% கொடுக்கறதுனாலும் தப்பு கிடையாது, 1% வெசுகிறதுனாலையும் தப்பு கிடையாது. கர்த்தர் புதிய ஏற்பாட்டை பொறுத்த மட்டிலே நமக்கு சுயாதீனத்தை கொடுத்துட்டாரு. நம்ம கட்டாயமாய் யாரும் வாங்கவும் கூடாது, வசனத்தோடு யாரும் கொடுக்கவும் கூடாது. இதுதான் கர்த்தர் சொல்றது. கட்டாயமாயும் அல்ல, வசனமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். அன்னைக்கு சபையில் அன்னைக்கு சாட்சி சொல்லிட்டு போன பிறகு பிரதிஷ்ட அன்னைக்கு என் மனசுல ஒன்று நினைச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன சந்தோஷமா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, உங்களெல்லாம் கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிக்க போறாருன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எதை வச்சுன்னா, நான் யார்கிட்டையும் கட்டாயப்படுத்தி வாங்கல, யாரும் வசனத்தோடு கொடுக்கல. புரியுதுங்களா? யார் வசனத்தோடு கொடுக்கறதுல வேஸ்ட். என்னடா அதை கேட்டுட்டாரு அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அது உங்களுக்கும் வேஸ்ட்டு, நான் செய்யறதும் தப்பு. நான் ஒருத்தர்கிட்டையும் கட்டாயப்படுத்தி 1 ரூபா கூட வாங்கல. ஒருத்தரும் வசனத்தோடு ஐயோ கேட்டுட்டாரே கொடுத்துட்டார் அந்த நிலைமை உங்களுக்கு, அந்த தர்ம சங்கடத்தை நானும் உங்களுக்கு கொடுக்கல, நீங்களும் தர்ம சங்கடத்தோடு கொடுக்கல. எல்லாரும் சந்தோஷமாய் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் விரும்பி கத்தரை போக்கஸ் பண்ணி கொடுப்பீங்க, அவ்வளவுதான். புரியுதா? என்ன போக்கஸ் பண்ணி கொடுக்கல, கத்தரை போக்கஸ் பண்ணி கத்தருக்கு செய்யறன்னு செஞ்சீங்க. அதனால உண்மையிலேயே கத்தர் உங்களை மகிமையாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். வசனத்தோடு கொடுத்தா அதுல ஆசீர்வாதம் வராது, மனப்பூர்வமாய் கொடுத்தால் கண்டிப்பா அதுக்கு ஆசீர்வாதம் உண்டு இல்லையா? அதான் உண்மை. மனப்பூர்வமாய் நம்ம செய்யும்போது அதான் ஆசீர்வாதம். அப்ப புதிய ஏற்பாட்டை பொறுத்தவட்டிலே கர்த்தர் கட்டாயத்தையும் கூடாதுங்கிறாரு, வசனமும் கூடாதுங்கிறாரு. உற்சாகமாய் நம்ம மனசுல என்ன தோணுகிறதோ அதை நம்ம கொடுக்கணும்ன்றார். புதிய ஏற்பாட்டை பொறுத்த மட்டில் கொடுப்பது என்பது ஆசீர்வாதத்திற்காய் கர்த்தர் வைத்திருக்கிற வழிமுறை. அவ்வளவுதான், ஆசீர்வாதத்திற்காய் கர்த்தர் வச்சிருக்கிற வழிமுறை. இதனால நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வருமானங்களை அதிகரிக்க பண்ணுகிறது ஒரு சைடு இருக்கும். இன்னொரு சைடுல வீண் செலவுகள், பொருட்சேதங்கள், நஷ்டங்கள், வியாதிகள், ஏதாவது டேமேஜ் ஆகிறது, இப்படிப்பட்ட நஷ்டங்களை கர்த்தர் கண்டிப்பாய் நம்ம வாழ்க்கையில வராம பாதுகாப்பார். இதெல்லாம் செய்வார். இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்றால் அது நம்முடைய திறமையே கிடையாது. உலக ஆசீர்வாதங்களை சொல்றேன், நம்முடைய சாமர்த்தியம் கிடையாது. வேதம் அதை தெளிவாக சொல்லுது. உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், 17வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 8வது அதிகாரம் 17வது வசனம்.
என் சாமர்த்தியமும்,
என் சாமர்த்தியமும்,
என் கைபலனும்,
என் கைபலனும்
இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று,
இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று
நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த,
அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த
தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி,
தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி
இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல,
இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல
ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான,
ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான
பலனை உனக்கு கொடுக்கிறவர்,
பலனை உனக்கு கொடுக்கிறவர். நம்ம சாமர்த்தியம் ஒன்றும் கிடையாது, நம்முடைய கைபலன் ஒன்றுமே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறதான ஒரு ஐஸ்வர்யம், ஒரு ஆசீர்வாதம் என்பது நம்ம சாமர்த்தியம் கிடையாது, நம்முடைய கைபலன் கிடையாது. அவரே இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறவர் அவர் தான். அதை விரயமாகாதபடி பாதுகாக்கிறவரும் அவர் தான். கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கலன்னா நம்ம சம்பாதிச்சது ஒரு நிமிஷம் எங்கேயோ போயிடும். கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கலன்னு நம்ம சம்பாதிச்சதுலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். கர்த்தர் நம்மை பாதுகாக்கல, நம்முடைய பாதுகா நம்முடைய பொருட்கள் எல்லாம் சேதமாய் போயிடும். எல்லாமே கர்த்தர் கையில தான் இருக்குது, எல்லாமே கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்போ 2வது, கொடுப்பது என்பது கர்த்தர் நமக்கு உலக ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக வைத்திருக்கிற ஒரு வழிமுறை. புரியுது? அதுல வந்து தசமபாகம்ன்றது சட்டம் அல்ல, நம்முடைய மனப்பூர்வத்தை அதில் நம்ம வெளிப்படுத்த நமக்கு சொல்றாரு. அவ்வளவுதான், நம்ம மனப்பூர்வம், அவ்வளவுதான். அதனால இந்த காரியத்திலே இதுக்கு என்ன பிராமிஸ் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா, 2வது பிளஸிங் என்னன்னா, பலகனிகளை, வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கூட நான் ஆசீர்வதிப்பேங்கிறார். அப்ப வந்து ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது, இரண்டாவது கொடுக்கும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது. புரியுதா? வானம் திறக்கப்படும். அப்போ இதெல்லாம் கர்த்தர் வானத்தை திறக்கிறார். ஜெபிக்கும் பொழுது கிடைக்கிறது ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், கொடுக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிறது உலக ஆசீர்வாதம். மூன்றாவது ஒன்றை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7:55 வாசிப்போம். 55:56
அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார்.
மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்திலே நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான்.
அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு
போதும். இதுவரைக்கும் போதும். இங்கே பார்க்கும் பொழுது ஸ்தேவான் இவருடைய வாழ்க்கையின் கடைசி நேரம் இது. சபை சரித்திரத்தில் முதல் இரத்த சாட்சி இந்த ஸ்தேவான், கர்த்தருக்காய் மரித்தவன். இந்த ஸ்தேவான் ஒரு சாதாரணமான மனுஷன், இவன் ஒரு அப்போஸ்தலன் கூட கிடையாது. சபை பெருகும் பொழுது அதை விசாரிக்கிறதற்கு, சொல்ல போனா பந்தி விசாரணை செய்வதற்கென்று ஒரு 7 பேரை நியமிச்சாங்க. அதில் இவன் ஒருவனா இருந்தான். சரியா சொல்ல போனா ஒரு சர்வர், அவ்வளவுதான், சாப்பாடு பரிமாறுகிறவன் இந்த ஸ்தேவான். இவனுடைய வேலை சபையிலே சாப்பாடு பரிமாறுறது தான். ஆனாலும் அந்த சாப்பாடு பரிமாறுகிறவன் சாப்பாடு மட்டும் பரிமாறல, ரட்சிக்கப்பட்டவனாய் அபிஷேகத்தில் நிறைந்தவனாய் வேதத்தை நன்கு கற்றறிந்தவனாய் பிரசங்கிக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். நம்ம சபையில கூட டீ வாங்கறதுக்கு காஃபி வாங்கறதுக்கெல்லாம் ஒரு சிலர் ரொம்ப இருக்கிறாங்க, படிப்பா இருக்கிறாங்க. பிரதர் மான்சிங்ல ரொம்ப தவறாம செய்வார். ஆனால் டீ வாங்கறதே நமக்கு ஊழியமாய் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அபிஷேகத்தில் நம்ம நிறைஞ்சு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களாய் நாம் எழும்ப வேண்டும். ஆமென். புரியுதா? ஏதோ ஒரு சும்மா நான் வந்து பெருக்கிறேன், துடைக்கிறேன், அதை எடுத்து வைக்கிறேன், செட் பண்றேன், டீ வாங்குறேன், காஃபி வாங்குறேன், அப்படியே நம்ம காரியம் இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமாய் எழும்பணும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய லெவல்ல, ஜெபிக்கக்கூடிய லெவல்ல, ஆவியிலே நிறைந்த அனுபவத்திலே நம்ம இருக்கணும். அப்படி வரும்பொழுது இந்த சேவானை கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். ஆனால் அது ஒரு குறுகிய காலமா இருந்துச்சு. கர்த்தர் அவனுக்கு நியமித்த காரியம் அது. இவனுடைய பிரசங்கம் உண்மையிலேயே இந்த 7 ஃபுல்லா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அற்புதமான பிரசங்கம். பெரிய பெரிய பிரசங்கியாரெல்லாம் அவன் தூக்கி சாப்பிட்டான் இந்த பிரசங்கத்துல. சொல்ல போன இந்த 7 படிச்சு பார்த்தீங்கன்னா அவனுடைய வேத ஞானம் எங்க இருக்குதுன்னு தெரியுது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை அப்படி பிட்டு பிட்டு வைக்கிறான். ஆபிரகாமில் இருந்து, ஈசாக்கில் இருந்து, யாக்கோபில் இருந்து, தாவீதில் இருந்து, யோசுவாவில் இருந்து எல்லாம் அப்படி பிச்சு வைக்கிறான். அத்தனை பிட்டு பிட்டு வைக்கிறான். இஸ்ரவேலுடைய சரித்திரம் பழைய ஏற்பாட்டை அப்படியே கரைச்சு குடிச்சிருக்கிறான். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான இஸ்ரவேல் ஜனங்களின் சரித்திரங்களை படித்து தேறினவனாய் இருந்தான். அந்த பிரசங்கத்தில் அப்படியே போட்டதான் அந்த யூதர்களை அப்படியே கன்வின்ஸ் பண்ணிட்டான். அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க, அற்புதங்கள் நடந்தது. அவனுடைய வாக்குக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து பேசக்கூடாது இருந்ததுன்னு பார்க்கிறோம். அவனுடைய முகம் ஒரு தேவ தூதனுடைய முகத்தை போல பிரகாசித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய வார்த்தைக்கு முன்னால் ஒருவனால் எதிர்த்து நிற்க முடியல. அவனுடைய பிரசங்கத்துக்கு முன்னால் யாரும் குறை சொல்ல முடியல, யாரும் அதை கண்டம் பண்ண முடியல, யாரும் அதற்கு எந்த மறு உத்தரவு கொடுக்கவே முடியல. அப்படி ஒரு பிரசங்கம் பண்ணிட்டான். கடைசியில பார்த்தாங்க இவனை வார்த்தையினால இவனை ஜெயிக்க முடியாது. ஏன்னா இவ்வளவு தான் வேதத்திலிருந்து பிச்சு பிச்சு பேசுறானே, ஒவ்வொரு சரித்திர சம்பவங்களையும் இவ்வளவு துல்லியமாய் பேசுறானே, இவனோட வாக்குவாதம் பண்ணி இவனை ஜெயிக்க முடியாது. இவனை க்ளோஸ் பண்றதுதான் ஒரே வழி. முடிவு பண்ணும். ஏன்னா இப்படிப்பட்ட பிரசங்க யாரா இருக்கிறான், இவனை ஜெயிக்க முடியாது, யாராலும் ஜெயிக்க முடியாது, இவனை கொள்றதுதான் நல்லதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. கடைசியில் அவனை கொல்லுகிறதற்கு தீர்மானித்து அவன் மேல் கல்லெடுத்து எரிய ஆரம்பிச்சாங்க. கல்லுகளை எடுத்து எரியறாங்க. அவன் முழங்கால் படியிட்டான். அவன் மேல கல்லுகளை, பெரிய பெரிய கல்லுகளை தூக்கி அடிச்சான். அடிக்கும்போது முழங்கால் படியிட்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கறான். உடனே வானம் திறக்கப்பட்டதை அவன் பார்த்தான். தேவன் அவனுக்கு கொடுத்த நாட்கள் அதுதான். அவன் வானத்தை அண்ணாந்து பார்க்கறான், வானம் உடனே திறக்குது. நேரம் டைரக்டா பூமியிலிருந்து பரலோகத்தை பார்க்கறான். அங்க பார்க்கும் பொழுது தேவனுடைய மகிமை பிரகாசமாய் இருக்கிறது. அவருடைய வலது பாரிசத்தில் இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று கொண்டிருக்கிறார். எபேசு நிருபத்தில் எல்லாம் பார்க்கும் பொழுது தேவன் இயேசு கிறிஸ்து நம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்தார் இருக்குது. ஆனா இங்கே உட்கார்ந்திருந்த இயேசு கிறிஸ்து எழுந்து நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு இரத்த சாட்சியாய் மறித்தவன், ஒரு பரிசுத்தவான், கர்த்தருக்காய் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஊழியம் செய்து கர்த்தருக்காக தன் ஜீவனை இந்த உலகத்தில் அவன் கொடுக்கிறான். தன் இரத்தத்தை சிந்தி தன் வாழ்க்கையை கொடுக்கிறான். இவனை சும்மா பரலோகத்துக்கு வான் கூப்பிடக்கூடாது, எழுந்து நின்று வரவேற்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவரை எழுந்து நின்றார். என்ன ஒரு மகிமை பாருங்க. நம்ம வீட்டுக்கு எத்தனை பேர் வருவாங்க, நல்ல ஒரு விருந்துக்கு நம்ம கூட்டம் வருவாங்க, சாதாரண வந்தா வாங்க வாங்கன்றோம். ஆனா ஒரு பெரிய மனுஷன் வராங்கன்னு என்ன செய்வோம், எழுந்து நின்று வாங்கணும். ஒரு வயசுல பெரியவங்க, ஒரு மதிக்கத்தக்க ஒரு நபர் வந்தா எழுந்து நீ உட்கார்ந்துருந்தா நம்ம எழுந்து நின்று வரவேற்போம். அந்த வரவேற்பை தான் இயேசு கிறிஸ்து இவனுக்கு கொடுக்கிறார். எழுந்து நின்று அவனை கூப்பிடுறார். இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று அவர் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? மத்தேயு 25:21-23 ரெண்டு வசனங்களை தான் சொல்லியிருப்பார். நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசின்னு சொல்லியிருப்பார். ஆமென். அதைத்தான் சொல்லியிருப்பார். கொஞ்சம் உனக்கு கொடுத்தேன், சபையில உனக்கு சர்வர் வேலை கொடுத்தேன், சபையில உனக்கு பந்தி விசாரணை செய்து ஜனங்களை கவனிக்கிற வேலை உனக்கு கொடுத்தேன், ஆனால் அந்த கொஞ்சத்திலே நீ உண்மையா இருந்த, அதனால உன் அநேகத்தின் மேல் பரலோகத்தில் உனக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்க போறேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் வந்து பிரவேசினார். இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்காய் வாழ்ந்து அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய ஊழியத்தை செய்து இந்த உலகத்திலே நாம் கண்ணை மூடும் பொழுது நமக்காக வானம் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம மரிக்கும் பொழுது நமக்கு வானம் திறக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் நம்ம கண்ணு மூடும் பொழுது நமக்கு வானம் திறக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக எழுந்து நின்று நம்மை வரவேற்கிறார். பரலோகத்திலிருந்து வரவேற்கிறார். நமக்காக வானம் ஒரு நாள் திறக்கப்படும். ஒவ்வொருவருக்காக வானம் திறக்கப்படும். அந்த நாள் ஒரு மகிமையான நாளாக இருக்கும். ஒருமுறை ஒரு தேவ ஊழியன் ஒரு குறிப்பிட்ட ஊரிலே சென்று ஒரு தீவிலே ஒரு ஊழியம் செய்துவிட்டு தன்னுடைய தேசத்திற்கு அவர் கப்பலில் வந்தார். அது பல ஆண்டுகளுக்கு முன்பாய் நடந்தது. கப்பல் அவர் திரும்பி வந்தார். அப்படி வரும்பொழுது ஒரு அரசியல் தலைவரும் பல இடங்களிலே சுற்றுப்பயணம் செய்துவிட்டு அதே கப்பலில் வந்து இறங்கினாராம். அப்படி இறங்கும் பொழுது அந்த அரசியல் தலைவன் வந்து நின்று இறங்கும் பொழுது அந்த இடத்திலே ஒரு அரசியல் தலைவன் வந்து இறங்கும் பொழுது எல்லாரும் கரங்களை தட்டினார்கள். ஆனால் வரவேற்றாங்க, மாலை போட்டு வரவேற்றாங்க. ஆனால் இந்த தேவ ஊழியனை யாருமே வரவேற்க வரவே இல்லை. அப்படி இறங்கி வரும்போது அவருடைய மனசு சோர்ந்துச்சான். என்ன ஆண்டவரே, என்னை யாருமே வரவேற்க வரல, என்ன ஆண்டவர் ஏன் என்னை வரவேற்கிறதுக்கு ஒருத்தருமே வரல, ஏன் என்னை வரவேற்கிறதுக்கு யாருமே வரல என்று சொல்லி கேட்டார். அவர் சோர்ந்து போய் கர்த்தரை பார்த்து சோர்ந்து போனாராம். சோர்ந்து போன பொழுது கர்த்தர் அவர்கிட்ட பேசினாரா, மகனே, இவன் இந்த அரசியல்வாதி தன்னுடைய தேசத்துக்கு வரான், அவனுடைய தேசம் அவனை வரவேற்கிறது. நாளொன்று வரும், நீ உன்னுடைய தேசத்துக்கு பரலோகத்துக்கு வருவே, இதைவிட சிறந்த வரவேற்பு உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் கிடைக்கிற ஒரு அரசியல்வாதிக்கு தேசத்தில் வரவேற்பு கிடைக்கும், ஒரு தலைவனுக்கு அரசியல் வரவேற்பு கிடைக்கும். ஆனா இந்த உலகத்திலே நமக்கு பரலோகத்திலே வரவேற்பு கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்திலே கர்த்தர் வரவேற்பு வைத்திருக்கிறார். வரவேற்கிறது வேற யாரும் இல்லை, தேவ தூதர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவே நம்மை வரவேற்கிறார். இதை விட வேறு மேன்மை நமக்கு என்ன இருக்கிறது? அல்லேலூயா. அவ்வளவு பெரிய மேன்மை. தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஸ்லாக் இருக்கிறது. ஆகினால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வானங்களை நமக்காய் திறக்கிறார். எதுக்கு? ஜெபிக்கும் பொழுது ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங், அபிஷேகத்தை கொடுக்கிறதுக்கு வானத்தை திறக்கிறார். கொடுக்கும் பொழுது நம்மை உலக ஆசீர்வாதங்களினால் நிரப்பும்படியாக வானத்தின் பலகனிகளை திறக்கிறார். மூன்றாவது, கர்த்தருக்காய் வாழ்ந்து இந்த உலகத்தில் கண்ணம் மூடும் பொழுது நம்மை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் வானத்தை திறக்கிறார். இப்படியாக கர்த்தர் வானங்களை திறந்து கர்த்தர் நம்மை மகிமையாய் ஆசீர்வதிப்பார். இதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஸ்பிரிச்சுவல பெரிய தான காரியத்தை பார்க்க போறேன், உலக ஆசீர்வாதங்களில் பெரிய காரியங்களை பார்க்க போறேன், இந்த உலகத்தை விட பெரிய பரலோக ராஜ்யத்தை பார்க்க போறேங்கிறார் கர்த்தர். ஆமென். இதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தரை உத்தரமாய் உத்தமமாய் பின்பற்றி இப்படிப்பட்ட நன்மைகளை நாம் சுதந்திரிக்கலாம். எல்லாரும் ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வானங்களை திறக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாத்தானவைகளை பார்த்து கர்த்தர் சொன்னார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை காணப்போறேன். இந்த மாதத்தில் இதிலும் பெரிதானவைகளை காண போறீங்க, பெரிய காரியத்தை பார்க்க போறீங்க. பெரிய அளவுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்க ஜெபிக்கும் பொழுது வானத்தை திறந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதங்களை நான் வருஷிக்க போறேங்கிறார். வல்லமையாய் அபிஷேகத்தை நான் நிறைவாய் கொடுக்க போகிறேங்கிறார். வானத்தின் பலகணிகளை திறந்து நீங்கள் கொடுக்கிறதுக்கு மேலாய் பல மடங்கு உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாதபடி நிறைவாய் உங்களுக்கு நான் உலக நன்மைகளை கொடுக்க போறேன். தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உலக நன்மைகள் எல்லாம் நமக்கு நிறைவாயிருக்கிறது. இந்த நாட்களிலே நம்ம செய்ய வேண்டியது அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். இதுக்கு ஒரு நல்ல தீர்மானம் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும்பா, நான் ஜெபிக்கணும், நான் இன்னும் ஜெபிக்கணும். வானம் எனக்காய் திறக்கப்படுகிற வரைக்கும், என் மேல் அபிஷேகம் வல்லமையாய் ஊற்றப்படுகிற வரைக்கும் நான் ஜெபிக்கணும். என் ஜெபத்தை நான் நிறுத்தக்கூடாது. எல்லாரும் கர்த்தருக்கு நேராய் உங்களுக்கு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் அதிகமாய் ஜெபிக்க எனக்கு ஒரு ஜெப அபிஷேகத்தை தான். எல்லாரும் கர்த்தரிடத்துல கேட்போமா, ஆண்டவரே எனக்கு வல்லமையான ஒரு ஜெப அபிஷேகத்தை தான். நான் இதுவரையிலும் ஜெபித்திராத அளவுக்கு வல்லமையாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப அபிஷேகத்தை தான். நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட வேண்டும், வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவரே உடைய வல்லமையான அபிஷேகத்தை நான் ஒவ்வொரு நாளில் நான் நிரப்பப்பட வேண்டும். எல்லாருக்கே ஆண்டவரே மக்கள் சோதரம், தேங்க்யூ ஜீசஸ். இந்த நேரத்தில் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுக்கு உறுதிப்படுத்துங்க அப்பா. ஒவ்வொருவர் மேலும் உடைய ஜெப அபிஷேகம் ஊற்றப்படட்டும். வானம் திறக்கப்படுகிறபடி ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஜெபிக்கட்டும். சாதாரணமான ஒரு ஜெபம் அல்ல, வானத்தை திறக்கிற அளவுக்கு உடைய பிள்ளைகளின் ஜெப ஜீவிதம் உண்டாகட்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு ஜெப அபிஷேகம் ஊற்றப்படட்டும் அப்பா. இதுவரையிலும் ஜபத்தில் குறைவாக இருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் கட்டி எழுப்புவதற்காக சோத்திரம். ஜப வாழ்க்கையை தூக்கி நிறுத்துவதற்காக மக்கள் சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே மக்கள் சோத்திரம், 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 சோத்திரம். கர்த்தராகி ஆண்டவர் ஒவ்வொருவர் மேலும் ஜப அபிஷேகத்தை ஊற்றி நிறைவாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வதிங்க அப்பா. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் பிள்ளைகளை நீங்க நிரப்புகிற தேவன். உங்களுடைய பிள்ளைகள் கட்டாயத்தோடு அல்ல, விசனத்தோடு அல்ல, மனப்பூர்வமாய் கொடுக்கிற ஒவ்வொன்றையும் நீங்க கணக்கில் வைக்கிறீங்க. கர்த்தராகி ஆண்டவர் அதற்காக இடம் கொள்ளாமல் போக மட்டும் தாங்க முடியாத அளவுக்கு, அதை வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு நீங்க ஆசீர்வதித்து பெரிய காரியத்தை உடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிறதற்காய் சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே மகு சோத்திரம். உங்களுடைய நாமத்தை நீங்க தொடர்ந்து மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க அப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்னென்றைக்கு நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.